ගරු එම්.එස්. නලින් මන්චිතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් තිබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානුර් රහීම්. இன்று எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுடைய எங்களது தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள் கொண்டு வந்த கொரோனா காலகட்டத்திலே முஸ்லீம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதன் விளைவு, அதன் மூலமான ஏற்பட்ட முஸ்லீம்களுக்கு தாக்கம் என்ன என்று ஒரு தெரிவுக்குழு அமைக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் இன்று பாராளுமன்றத்திலே அதை கொண்டு வந்து இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைவருமே இதுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டவன். ஏனென்றால் சுமார் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 70% முஸ்லீம் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் கடந்த காலங்களிலே இனவாத, பிரதேசவாத, மதவாதம் என்று ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு செய்த அநியாயங்களை பேசி கதைத்துத்தான் எங்களுடைய அதி மேன்மைதங்கிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் 159 ஆசனங்களோடு. உண்மையில் அவ்வாறான ஒரு முஸ்லீம்களுக்காக விடுக்கப்பட்ட அநீதிகள் கடந்த கால ஆட்சியிலே பேராசிரியர் மெத்திகா விதானகே போன்ற கைகூலிகளை வைத்து நிலத்தடி நீர் மாசுபடும், அடக்க முடியாது, எரிக்க வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களை கொடுத்து அவர்களுக்கான மனவேதனை அடைய வைத்து 20 நாள் குழந்தை என்றும் விட்டு வைக்காமல் அவர்களை எரித்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை மாத்திரமல்ல சிங்கள சமூகம், கிறிஸ்தவ சமூகம், தமிழ் சமூகம் என்று ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அநியாயத்தை செய்த அக்கிரமக்காரர்கள் 30 வருடங்கள் ஆட்சி செய்வோம் என்று வந்தவர்கள் 2.5 வருடம் கூட தாக்குப்பிடிக்காமல் அவர்களுடைய வீட்டில் இருக்க முடியாமல் நாடு கடந்து கடல் கடந்து ஓடித்திருந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்திருப்போம். உண்மையில் அந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய பாகிஸ்தான் ஜனாதிபதி இம்ரான்கான், கௌரவ ஜனாதிபதி இம்ரான்கான் அவர்கள் இந்த நாட்டை வேண்டிக் கொண்டதற்கிணங்க அதற்கான இடங்களை அடையாளப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்த போது ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த மஜ்மா நகர் மக்கள் முன்வந்து சுமார் 17 ஏக்கர் காணிகளை வழங்கினார்கள். அந்த காணிகள் வழங்கி அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல இலங்கையில் வாழ்ந்த அனைத்து இன மக்களுக்கும் அடக்கம் செய்வதற்கான இடத்தை வழங்கினார்கள். ஏனைய இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் அடக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்யத்தக்க அந்த மக்கள் இடத்தை கொடுத்து அந்த மக்களை அடக்கம் செய்வதற்காக கொடுத்தார்கள். ஆனால் அந்த மக்களின் நிலைமையோ பெரிய ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே வாழ்கின்ற ஏழை மக்கள் அன்றாடம் கூலி தொழில் செய்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்த மக்கள், அவர்கள் ஜனாசாக்காக அடக்கம் செய்வதற்காக ஒடுக்கப்பட்ட இடங்கள், அவர்கள் மேட்டு நில பயிற்சியை செய்த இடங்கள் அது. இன்னமுமே அந்த கடந்த அரசாங்கம் தொட்டும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த மக்களுக்கான நிவாரணங்களோ அந்த காணியில் அந்த காணியை பெற்றதற்கான இடங்களோ இன்னும் வழங்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இவ்வாறு அந்த மக்கள் செய்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு கௌரவமாக பார்க்கப்பட வேண்டும் இந்த உயரிய சபையிலே இருந்தும் அந்த மக்கள் அந்த மஜ்மா நகர் மக்களுக்கு ஒரு பாடசாலை இல்லை. கவலையான ஒரு விடயம். 600 பேர் வாழ்கின்ற, சுமார் 350 குடும்பம் வாழ்கின்றார்கள். அந்த பகுதிக்கு உடனடியாக ஒரு பாடசாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சுமார் 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் அந்த பிள்ளைகள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். அதன் காரணத்தினால் நிறைய பிள்ளைகள் இடைவிலகல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கௌரவ எங்களுடைய சபை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த சபையில் நான் வேண்டிக் கொள்கின்றேன், உடனடியாக அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாடசாலை அமைத்துக் கொடுக்கல் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டவனாக, அந்த பகுதிக்கு மக்களுக்கு அந்த காணி எடுத்ததற்கான நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே ஒரு திட்டமிடப்படாத பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக இனவாதத்தை கொண்டு ஆட்சி செய்தவர்கள் செய்த கைங்கேரியத்தினால் அறகலை என்ற அந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அப்பாவி மக்கள், அப்பாவி இளைஞர்கள் நிறைய பேர் எதுவிதமான தீக்கிரையாக்கிய ஒரு சிலர் இருக்கத்தக்க பல அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு எனது மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 50க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வீதியால் சென்றவர்கள் புதினம் பார்த்தவர்கள் என்று 50 பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டு ஆனால் இன்று நாங்கள் கௌரவ சுகாதார அமைச்சர் நேற்று இங்கே பேசும் பொழுது சுமார் 1,122 கோடி ரூபாய் அவர் அதற்கான நஷ்டஈடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கத்தக்க இந்த இளைஞர்களை அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு பாஸ்போர்ட்டுகள் பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வழங்கி சட்டத்துறைக்கு இந்த பாராளுமன்ற தேவையான ஏற்பாடுகளை வழங்கி அந்த இளைஞர்களுக்கு உரிய மறுவாழ்வு அளிக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு இந்த உயரிய சபையில் வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் குடும்பங்கள் நிக்கதியான நிலைமையில் இருக்கின்றது. நஷ்டஈடு பெற்றுவிட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இருந்தும் அந்த இளைஞர்களுடைய நன்மை கருதி அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி உடனடியாக அந்த இளைஞர்களுக்குரிய அந்த வழக்கில் இருந்து
விடுபடுவதற்கான
ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வசலாம்.